ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு அவத்தை இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
உயிவுக்கு வழி தேடணும்னா அது பூமிக்கு தான் வரணும். ஆகவே மீண்டும் பூமியில வந்து இந்த உயிர் வந்து பிறக்கும் என்று இந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து சொல்லக்கூடியதான் இப்ப நம்ம பார்க்க இருக்கின்ற 46வது திருப்பாடல். அதை நாம இப்ப பார்க்கலாம். இந்நிலையில் 5 சுத்தம், 7 சுத்தா சுத்தம், 8 அசுத்தம் எனும் இவை 36 மன்னிய தத்துவங்களிடே மயங்கி நெடுந்துயர்தாம் மறுவும் ஒரு நிலை அழிய வரும் பொழுது வரியார் பன்னகம் அண்டசம் கனவு படர்வகையே முன்னம் பகரவரும் கலாதி நிலை பரவிய சூக்குமமாம் தன்னுருவின் அணைந்து பயன் அருந்தி அரணருளால் தரையினிடை வருமென்று சாற்றும் நூலே. சாற்றும் நூலே முடிச்சுட்டார். இப்படியெல்லாம் சிவாகமங்கள் சொல்லும். என்ன இந்நிலையில் 5 சுத்தம், 5 தத்துவங்கள், சுத்த தத்துவங்கள். முன்னாடி சுத்த தத்துவங்களுடைய தோற்றத்தை சொன்னார். நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை, இந்த 5 சுத்தமானவை சுத்த தத்துவங்கள். 7 சுத்தா சுத்தம், 7னா 7 தத்துவங்கள், அதான் வித்யா தத்துவங்கள். அவை சுத்தா சுத்தம்னா, சுத்தா சுத்தம்னா என்ன, சுத்தமும் அசுத்தமும் சேர்ந்தது சுத்தா சுத்தம். ஏன் அப்படி சொல்லணும் வித்யா தத்துவங்களை பார்த்து சுத்தா சுத்தம்னு ஏன் சொல்லணும், ஒரு சிந்தனை இல்லையா. நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரன், சுத்தவித்தை, 5 சுத்த தத்துவங்கள் சொன்னது சரிதான். ஏன்னா அவை சுத்த மாதிரியில் தோன்றுகின்றன. காரணத்தின் தன்மை தான் காரியத்துக்கு இருக்கும். தங்கத்திலிருந்து தோன்றும் நகைகள்லாம் அதுக்கேற்ற தரத்தோட தான் இருக்கும். அது மாதிரி சுத்தமாயிருந்து தோன்றிய 5 சுத்த தத்துவங்கள் சொன்னது சரிதான். இந்த வித்யா தத்துவங்கள் 7 எங்கிருந்து தோன்றின, அசுத்தமாயிருந்து தான் தோன்றின, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. வித்யா தத்துவங்கள் 7 அசுத்தமாயிருந்து தான் தோன்றின. அப்போ அசுத்தமாயிரு தானே வித்யா தத்துவங்கள் தோன்றியிருக்கின்றன, அவற்றை அசுத்த தத்துவங்கள் என்றே சொல்லிவிட வேண்டியதானே. ஆனா அப்படி சொல்லாம சுத்தா சுத்தம் என்று சொல்லியிருக்கின்றார். அது காரண சிந்திக்கணும். ஆனா ஆன்ம தத்துவங்கள் 24 அசுத்த தத்துவங்களே சொல்லிவிட்டார். அவை அசுத்தமாயிருந்தான் தோன்றியிருக்கின்றன. இப்ப அவற்றை அசுத்த தத்துவங்கள் சொன்ன மாதிரி இந்த வித்யா தத்துவங்களும் அசுத்தமாயிருந்தானே தோன்றியிருக்கின்றன, அவற்றையும் அசுத்த தத்துவங்கள் சொல்லிவிடலாமே ஆன்ம தத்துவத்தோட சேர்த்து. ஏன் இதை சுத்தா சுத்தம்னு சொல்லணும் சொன்னாலும் இப்ப சிந்திக்கும் போது, அடியன் சிந்தித்த போது தோன்றிய கருத்து, அதை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த வித்யா தத்துவங்கள் அசுத்தமாயையில் தோன்றியுள்ளன என்று சொன்னாலும் அதை தோற்றுவித்தவர் யாரு, சிவபெருமான். அவர் மூல காரணர். யார் மூலமாக தோற்றுவித்தார் பார்க்கணும் இல்லையா. இந்த கலை காலம், நியதி, வித்தை, இதெல்லாம் தானே வித்யா தத்துவம். அப்ப முன்னாடி அதன் தோற்றத்தை பற்றி நம்ம படிச்ச பாடல், அதை கொஞ்சம் நினைவூட்டி பார்ப்போம். அறுத்திமிகு கலை காலம் நியதியோடு வித்தை அராகம் இவை அனந்தரால் மாயை தனில் ஆகும். அனந்தர், அனந்த தேவர் மூலமாக சிவபெருமான் என்ன பண்றார், வித்யா தத்துவங்களை தோற்றுவிக்கின்றார். அந்த அனந்த தேவர் அசுத்த மாயையில் இருப்பவர் அல்லர். அனந்த தேவருக்கு இடம் எது, ஒருத்தர் நம்ம பார்த்தோம்னா இவங்க ஊர் எதுன்னு கேட்போம் இல்லையா. அத மாதிரி அனந்த தேவருக்கு இடம் எது என்று சொன்னால் ஈஸ்வர தத்துவம். அனந்த தேவர் இருக்கக்கூடிய இடம், அவர் வாழ்கின்ற உலகம் எந்த தத்துவத்தில் இருக்கிறது, ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கிறது. ஈஸ்வர தத்துவம் என்ன தத்துவம், சுத்த தத்துவம். ஆக சுத்த தத்துவத்தில் உள்ள அதிதெய்வத்தினால் அல்லவா இந்த வித்யா தத்துவங்கள் தோன்றி இருக்கின்றன. என்னதான் அவை அசுத்த மாதிரியில் தோன்றியன என்று சொன்னாலும் யாரால் தோற்றுவிக்கப்பட்டன அதையும் பார்க்க வேண்டி இருக்குது. சுத்த மாயையிலே உள்ள அனந்த தேவரால் தோற்றுவிக்கப்பட்டன. இந்த மேலும் இந்த வித்யா தத்துவங்கள் சுத்த தத்துவங்களாலே இயக்கப்படுகின்றன என்றும் சொல்வார்கள். சுத்த தத்துவங்கள் வந்து தனக்கு கீழ் உள்ள தத்துவங்களை எல்லாம் இயக்குகின்றன. பிரேரித்தல் என்றால் இயக்குதல், செலுத்துதல். அதனால சுத்த தத்துவங்களுக்கு இன்னொரு பேர் உண்டு, பிரேரகாண்டம். பிரேரகாண்டம்னு சுத்த தத்துவங்களுக்கு பேரு. பிரேரம்னா என்னது, இயக்குதல், இயக்குகின்றது. வித்யா தத்துவங்கள் அதுதான் இயக்குது. ஆகையினாலே இந்த வித்யா தத்துவங்கள் சுத்த மாயையிலே இருக்கின்ற அனந்த தேவரால் தோற்றுவிக்கப்பட்டவை, சுத்த தத்துவங்களாலே இயக்கப்படுபவை. எனவே சுத்தத்துடைய தன்மையும் இவற்றில் இருக்குது, அசுத்தமாயில் தோன்றியவை ஆகவே அசுத்தன்மையும் இவற்றில் இருக்கும். அதனால சுத்தமாயின் சம்பந்தமும் இவற்றுக்கு இருக்குது. அதனால சுத்தா சுத்தம் என்று இவை சொல்லப்படுகின்றன. சுத்தம் அசுத்தம் ரெண்டும் கலந்தது. கலப்பை என்ன சொல்லுவாங்க? மிச்சீரம்னு சொல்லுவாங்க. மிச்சீரம்னா கலப்பு. எனவே வித்யா தத்துவங்களுக்கு மிச்சீர காண்டம்னு ஒரு பெயர் உண்டு. காண்டம் காண்டம்னு வரும்போது அப்படி பேரு. சுத்த தத்துவங்களுக்கு பிரேர காண்டம், ஏன்னா கீழே உள்ளதெல்லாம் செலுத்துது. வித்யா தத்துவங்களுக்கு மிச்சிர காண்டம், மிச்சிரம்னா என்ன? கலப்பு. சுத்தம் அசுத்தம் ரெண்டு கலப்பும் அதுல இருக்கு. சுத்த தத்துவத்தில் உள்ள அதிதெய்வத்தால தோற்றுவிக்கப்படுது, ஆனா அசுத்தமாயில தோன்றுது. அதனால சுத்த அசுத்த கலப்பு இருப்பதனால மிச்சிரம், அதான் சுத்தா சுத்தம். சரி, என் மூன்றும் அசுத்தம். என் மூணு 24 ஆன்ம தத்துவங்களும் அசுத்த தத்துவங்கள். அதை தோற்றுவிக்கிற ஸ்ரீகண்ட ருத்ரரும் அவரும் பிரகதியில தான் இருக்கிறார் இல்லையா? அராக தத்துவத்தில் இருப்பார் அவரு, அப்புறம் பிரகதிக்கு வருவாரு. அந்த சித்தாந்த பிரகாசிகையில இவர்களுடைய இடங்கள் குறித்த விவரங்கள்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஆகவே என் மூன்றும் 24 ஆன்ம தத்துவங்களும் அசுத்தம். ஆக மொத்தம் 36 ஆச்சு. 5, 7, 24, 36. 36 மன்னிய தத்துவங்களிடையே நிலை பெற்ற இந்த 36 தத்துவங்களுக்கு இடையே ஆன்மாவானது சேர்ந்து இருந்து கொண்டு மயங்கி தான் யாரென் தான் யார் என்றே அறியாமல் இந்த ஆன்மா தத்துவ வண்ணரூபனாக மயங்கி நெடுந்துயர்தான் வருவோம். நெடுந்துயர்னு ஏன் சொன்னாரு? பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு பல பிறவிகள் வருவதனால நெடுந்துயர்னார். நெடுந்துயர்தான் வருவோம். ஒரு நிலை அழிய வரும்பொழுது எடுத்த தூள உடலானது அழிகின்ற காலத்திலே எப்படி இருக்குது அந்த அனுபவம்? வரியார் பன்னகம் அண்டசம் கனவு படர்வகையே. வரியார் அன்ன பன்னகம் என்று சொன்னது பாம்பு, வரி பொருந்திய பாம்பு. அப்புறம் அண்டசம் முட்டை. கனவு படர் வகையா? நனவை விட்டு கனவுக்கு செல்லுதல். எது எப்படி இத நம்ம விளக்க முழக்கமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பன்னகம்னு பாம்பு ஏன் சொன்னார்? பாம்பு தோல் உரித்து செல்வது போல, அதுபோல ஆன்மாவானது ஒரு பிறவியிலே அது வாழ்ந்த தூள உடலை விட்டு செல்கிறது. ஒரு உடம்பு போய் வேறொரு உடம்பு வருது. ஒரு பிறவி முடிஞ்சு இன்னொரு பிறவி வருதுன்னா என்னென்ன மாற்றம்லாம் நிகழுதுன்னு அருமையா சொல்றார். முதல்ல உடல் மாற்றம், ரெண்டாவது இடம் மாற்றம். ஒரு பிறவியில ஒரு ஊர்ல பிறந்திருப்பாங்க, இன்னொரு பிறவியில இன்னொரு ஊர்ல பிறக்கலாம், அல்லது சொர்க்கத்துக்கே போகலாம், இடம் மாறுது இல்லையா? ஆக உடம்பு மாற்றம், இடம் மாற்றம், அறிவு மாற்றம். அறிவு மாறிடுதே. ஒரு பிறவிக்கு வந்துட்டா முந்தைய பிறவியில உள்ள நிகழ்ச்சிகளோ அனுபவங்களோ நினைவு கொள்வதில்லை. அறிவு மாற்றம். மூணு மாற்றங்களை இங்க குறிப்பிடுகின்றார் ஆசிரியர். உடல் மாற்றம், இடம் மாற்றம், அறிவு மாற்றம். அதனாலதான் மூணு ஓமை. ஒரு உடல் விட்டு இன்னொரு உடல் பெறுவதற்கு ஒரு ஓமை சொன்னா போதாதா? ஏன் மூணு ஓமை சொன்னாங்க? ஏன்னா மூணு வித மாற்றங்கள் அப்ப நிகழ்கின்றன. என்னன்னா, ஒரு தூள உடம்ப விடுகிறது அந்த ஆன்மா இல்லையா, வினைக்கு ஏற்ப வேறொரு தூள உடம்ப பெறுது. மனித உடம்ப விட்டுட்டு வேற ஒரு மனித உடம்ப பெறலாம், அல்லது பெரிய பாவம் இருந்தா தாழ்ந்த பறவை உடல் விலங்கு உடல் பெறலாம், அல்லது மிகுந்த புண்ணியம் இருந்தா பூதாச்சார உடல் பெற்று சொர்க்கலோகத்துக்கு போயிடலாம். எப்படியோ உடல் மாறுது. உடல் மாறதுக்கு ஓமை தான் பாம்பு தோல் உரித்துவது போல. பாம்பு தோல் உரித்துவது போல உடல் மாறுகிறது. அப்புறம் இடம் மாற்றம், அதுக்குதான் முட்டை சொன்னார். முட்டைக்குள்ள இருந்த பறவை வெளியே வந்த பிறகு அது வரைக்கும் அந்த குஞ்சு இருந்த இடம் முட்டை, இப்போ அதுல இருந்து தரைக்கு வந்து விட்டது, இடம் மாற்றம். அது மாதிரி ஒரு பிறவியில ஒரு இடத்துல வாழ்ந்த ஆன்மா இன்னொரு பிறவியில வேற இடத்துல போய் வாழ்கின்றது, பிறக்கிறது, வாழ்கிறது. சரி, அப்புறம் அறிவு மாற்றம், அதுதான் நனவு நிலை மாறி கனவு நிலைக்கு செல்வது போல. நனவு நிலையிலிருந்து கனவு நிலைக்கு போனவன் அந்த அந்த கனவை மட்டும்தான் அறிந்து கொண்டிருப்பான ஒழிய, விழித்திருந்த போது நடந்த அனுபவங்கள் குறித்து அவனுக்கு எந்த நினைவும் இருக்காது. அந்த கனவு எல்லாம் களைஞ்சு விழித்த பிறகுதான் அவனுக்கு தான் கண்டது கனவு என்று அவன் வந்து அதனை கருதுவான். அப்புறம்தான் அவன் நனவு நிலையில நான் தூங்குவதற்கு முன்னே என்ன நடந்தது, நேத்து என்னெல்லாம் வேலை இருக்கு, இன்னைக்கு என்ன வேலை செய்யணும்னு அப்புறம்தான் அவனுக்கு நனவு குறித்த சிந்தனை வரும். கனவு காணும் வரை அந்த கனவையே நனவுன்னு நினைச்சிட்டு இருப்பான ஒழிய, நனவுல நடந்தது எதை பத்தியும் சிந்திக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு பிறவில இருந்து அடுத்த பிறவிக்கு போன ஆன்மா அந்த அந்த பிறவியை பத்தி தான் அது நினைக்கும் ஒழிய, முந்தைய பிறவி குறித்து அதுக்கு எதுவும் அறிவுல இருக்காது. ஆகையினாலே அறிவு மாற்றம், நனவு விட்டு கனவுக்கு செல்லுதல் அறிவு மாற்றத்துக்காக சொன்ன ஓமை. ஆகையினாலே இப்படி பிறவியே ஒரு உடல் விட்டு இன்னொரு உடல் செல்லும் போது மூன்று மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஒன்று உடல் மாற்றம், மற்றொன்று இடமாற்றம், மற்றொன்று அறிவு மாற்றம். மூணு மாற்றங்களுக்கும் பொருத்தமா மூணு உவமைகள். உடல் மாற்றத்துக்கு பாம்பு தோல் உரித்து செல்லுதல், இடமாற்றத்துக்கு முட்டையிலிருந்து குஞ்சு வெளிவருதல், அறிவு மாற்றத்துக்கு நனவிலிருந்து கனவுக்கு செல்லுதல் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். முன்னம் பகர வரும் பராதி நிலை பரவிய சூக்குமமாம் தன்னுருவின் அணைந்து முன்னே சொல்லப்பட்டு வரும் கலையாதி தத்துவங்கள் கூடிய சூக்குமமாகிய தனக்குரிய புரியட்டக சரீரத்தோடு சொர்க்க நரகங்களை அடைந்து பூதாச்சார பூத உடம்புகளை பொருந்தி பயன் அருந்தி, நீ சொர்க்க நரகங்களுக்கு போறத சொல்ற, ஆன்மா நிறைய புண்ணியம் செஞ்சதுன்னா மிகுதியான புண்ணியங்கள், பசு புண்ணியங்கள், சிவ புண்ணியம் செய்ததும் சொர்க்கத்துக்கு போக போறது இல்ல, அது கைலாய பயன் பலன், சாலோகம் சாமிபோன்னு கிடைக்கும், அந்த பயன் ரொம்ப சிறப்பானது. அசுரர்களே எட்ட முடியாத நிலையங்க இல்லையா, அதுதான் ரொம்ப சிறப்பு. ஆனா பசு புண்ணியங்களை தான் நிறைய செஞ்சது, சிவபக்தியெல்லாம் இல்ல, பசு புண்ணியங்கள் நிறைய செஞ்சதுன்னா அப்போ அந்த சூக்ம உடம்போடு அது எங்க போகும் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகும். அங்க சொர்க்க போகங்களை அனுபவிப்பதற்கு ஏற்ற உடம்பு அந்த உடம்பு, அது பூதசார உடம்பு, அது அந்த பூத உடம்பு, அதை பூதசார உடம்பு எடுத்து அங்க அனுபவிக்கும். இல்ல பெரிய பெரிய பஞ்சமா பாதகங்கள் கொலை களவு இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்ததுன்னா நரகத்துக்கு செல்லும், நரக துன்பங்களை அனுபவிப்பதற்கும் இந்த உடம்பு சூழதேகம் பொருந்தாது, அங்க யாதனா சரீரம்னு உடம்பு, அந்த உடம்பை எடுத்து அனுபவிக்கும். இப்படி சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ வினைக்கு ஏற்ப போய் அங்க உள்ள பலன்கள் எல்லாம் அனுபவித்து விட்டு அப்புறம் என்ன செய்யும், அவ்வளவுதான் எல்லா வினைகளும் தொலைஞ்சுதான் இல்ல, எவ்வளவு அனுபவங்களை பெற்றாலும் அந்த அனுபவங்கள் எல்லாம் தாண்டி வினைகள் நிறைய செஞ்சிருக்கு ஆன்மா, அதனால எஞ்சி உள்ள வினைகளை அனுபவிப்பதற்காக திரும்ப பூலோகத்துக்கு வரும் இல்லையா. இன்ப துன்பங்களை அனுபவித்து அரணருளால் தரையினிடை வரும் சிவ அனுக்கிரகத்தினாலே பூமியின் கண் மீளமும் வந்து பிறக்கும் இல்லையா என்று சாற்றியிடும் நூலே, என்று சாற்றும் நூலே நான் என்று ஆகமங்கள் சொல்லும். ஆகவே ஆன்மாக்கள் ஐந்து சுத்த தத்துவங்களோடும் ஏழு வித்யா தத்துவங்களோடும் 24 ஆன்ம தத்துவங்களோடும் கூடி தன் ஸ்வரூபம் அறியாமல் இன்ப துன்ப அனுபவங்களிலேயே உழன்று அது பிறந்து இறந்து வரும். அப்படி ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு போகும்போது அதற்கு உடம்பு மாற்றம், இடமாற்றம், அறிவு மாற்றம் மூன்றும் நிகழும். மிகுதியான புண்ணிய பாவங்களை சொர்க்க நரகங்களை அனுபவித்த பிறகு எஞ்சியுள்ள வினைகளை அனுபவிப்பதற்காகவும் மேலும் மேல் நெறிக்கு முன்னேறும் பொருட்டும் சிவபெருமான் திருவருள் அந்த ஆன்மாவை மீண்டும் பூமியில் பிறக்க வைக்கும் என்று இவ்வாறு ஆகமங்கள் கூறும் என்று சொல்லி இந்த பாடல் முடிகின்றது. ஆகவே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற ஸ்ரீ உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்துள்ள அரும்பெரும் ஞான சாத்திரமாகிய சிவபிரகாசத்திலே 47வது பாடல் இப்பொழுது நம்முடைய சிந்தனைக்குரியதாக இருக்கின்றது. 46வது பாடலிலே 36 தத்துவங்களோடும் கூடிய உயிரானது தன்னை அறியாமல் இந்த தத்துவ சார்பு கொண்ட உடலையே தான் என்று மயங்கி பல வினைகளை செய்து வினைப்போகங்களை நுகர்ந்து இறந்தும் பிறந்தும் வருகின்றது என்றும், அப்படி ஒரு பிறவி முடிந்து இன்னொரு பிறவிக்கு போகும் பொழுது அதனுடைய உடல், இடம், அறிவு நிலை இவற்றிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்றும், பெரிய அளவிலே செய்யப்பெற்ற நல்வினை தீவினை பயன்களை நுகர்வதற்கு சொர்க்க நரகங்களுக்கும் செல்கின்றது என்றும், அங்கே அந்த வினைப்பலன்களை அனுபவித்து முடித்த பிறகு மேலும் அனுபவிக்கப்படாமல் எஞ்சியுள்ள வினைகளின் பலன்களை அனுபவிப்பதற்காக அது மீண்டும் உலகத்தில் வந்து பிறக்கும் என்றும் இவ்வாறு சிவாகமங்கள் கூறுகின்றன என்றும் ஆசிரியர் அருள் செய்த பாங்கினை பார்த்தோம். அப்படி பல பிறவிகளுக்கு மாறி மாறி சென்று அந்த உயிர் பிறந்து இறந்து வரும்பொழுது அப்போது அந்த பிறவி பேதங்களை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகின்றது. ஆகையினாலே அந்த பிறவி பேதங்கள் குறித்து இங்கு ஆசிரியர் இந்த 47வது திருப்பாடலிலே விளக்குகின்றார். தோற்றியிடும் அண்டசங்கள், சுவேதசங்கள், பாரில் துதைந்து வரும் உற்பிச்சம், சராயுசங்கள், நான்கின் ஊற்றமிகு தாவரங்கள் 19 என்றும், ஊர்வ 15 அமரர் 11 உளவா மாற்றறு நீர் உறைவன, நற்பறவைகள் நாற்காலி, மண்ணியிடும் 10 மானுடர் 9 மானுடர் 9 ஏற்றி ஒரு தொகையாக இயம்புவர்கள், யோனி 84 100,000 என்றெடுத்தே. அதாவது தோற்றியிடும் அண்டசங்கள் தோற்றியிடும் என்பதை இறுதியில் வைத்துக் கொண்டு அண்டசங்கள் சுவேதசங்கள் பாரில் துதைந்து வரும் உற்பிச்சம் சராயுசங்கள் நான்கின் தோற்றியிடும். அதாவது தோற்றம் நான்கு வகையாக உள்ளது. எந்த பிறவியில போய் இந்த உயிர் பிறந்தாலும் அந்த பிறவியிலே தோற்றம் என்பது இந்த நான்கு வகைகளுக்குள் ஒரு வகையாகத்தான் இருக்கும். இந்த நான்கு வகை தோற்றங்கள் எவை? அண்டசம், சுவேதசம், உற்பிச்சம், சராயுசம். அதாவது ஜம் என்ற வடமொழி சொல் தோற்றம் என்று பொருள்படும். சேற்றை ஆதாரமாக கொண்டு தாமரை தோன்றுகிறது. அந்த சேற்றினை பங்கம் என்பார்கள். ஆகவே இந்த பங்கத்தை ஆதாரமாக கொண்டு தோன்றுவதனாலே தாமரைக்கு பங்கஜம் என்று வடமொழியில் பெயர். மேலும் அந்த தாமரை நீருக்கு மேலே தோன்றுகிறது. நீரை வடமொழியிலே அம்பு என்று சொல்வார்கள். தமிழில் அம்பு என்பது அது வில்லிலே மாட்டப்படுகின்ற கணை. வடமொழியிலே அம்பு, சமஸ்கிருத மொழியிலே அம்பு என்பது நீர் என்று பொருள்படும். நீருக்கு மேலே அந்த தாமரை தோன்றுவதனாலே அம்புஜம் என்றும் அந்த தாமரைக்கு பெயர். அதே மாதிரி இருபிறப்பாளர் என்று சொல்வார்கள். அந்தணர்களை இருபிறப்பாளர் என்பார்கள். இருபிறப்பாளர் என்பது வடமொழியிலே சொல்லும் போது த்விஜன் என்று சொல்லப்படும். த்விஜம் என்றால் ஜம் என்றால் தோற்றம், இரு தோற்றம், இருபிறப்பு, த்வினா இரண்டு. இப்படி இந்த ஜம் என்ற சொல்லை நம்ம பல சொல்லாட்சிகளிலே பார்க்கின்றோம். அதுபோல இங்கு அண்டஜம் என்றால் அண்டம் என்றால் முட்டை. அண்டஜம் முட்டையில் தோன்றுவன, முட்டையில் தோன்றுவன அண்டஜம். சுவேதஜம், சுவேத நீர் என்பது வியர்வை, வியர்வையில் தோன்றுவன சுவேதஜம். உற்பிச்சம், அடுத்தது உற்பிச்சம் என்பது விதையை பிளந்து தோன்றுவன, விதையிலிருந்து தோன்றுவன உற்பிச்சம். சராயுசம், கருப்பையில் தோன்றுவன என்று இப்படி நான்கு சொல்வார்கள். சராயுசம், கருப்பையில் தோன்றுவன. ஆக எல்லா வகை தோற்றங்களும், எல்லா தோற்றங்களும் இந்த நான்கு வகைக்குள் அடங்கும் என்று சொல்வார்கள். அண்டசம் முட்டையில் தோன்றுவன, சுவேதஜம் வேர்வையில் தோன்றுவன, உற்பிச்சம் வித்து வேர் இவற்றிலிருந்து தோன்றுவன, சராயுஜம் கருப்பையில் தோன்றுவன. அவை மிருகங்கள், மனிதர்கள், தேவர்கள் இவர்கள்லாம் கருப்பையிலே தோன்றுபவை. சுவேதஜம் வியர்வையில் தோன்றுவன, கிருமிகள், புழு, பேன் போன்றவையெல்லாம் அந்த வகையில் அடங்கும் என்று சொல்கின்றார்கள். முட்டையில் தோன்றுவன பல பறவைகள் இருக்கின்றன. பாம்பு, தவளை, ஆமை, மீன் இவையெல்லாம் முட்டையில் தோன்றுவன. தாவரங்கள் எல்லாம் வேரிலே தோன்றுகின்ற தோன்றுவன. சரி, இப்படி நால்வகை தோற்றம். இதுல யோனி பேதங்கள், ஏழு வகை பிறவி சொல்வார்கள். அப்புறம் யோனி பேதங்களை பார்ப்போம். நால்வகை தோற்றம், ஏழு வகை பிறவி, 84 லட்சம் யோனி பேதம். லட்சத்தை தான் 100,000 என்றும் சொல்லுவோம். 100,000னாலும் லட்சம்னாலும் ஒண்ணுதான். 84, 100,000 யோனி பேதம். நால்வகை தோற்றம், ஏழு வகை பிறவி, 84, 100,000 யோனி பேதம். ஏழு வகையான பிறவி. ஏழு பிறவினா பிறவிகளின் எண்ணிக்கையை சொல்லல. பிறவிகளின் எண்ணிக்கை எண்ணி சொல்ல முடியாது. தில்லை திருப்புகளிலே அருணகிரி பெருமான், எழுகடல் மணலை அளவிடின் அதிகம், எனதிடர் பிறவி அவதாரம். கடற்கரையில் உள்ள மணல் துகள்களை கூட எண்ணிவிடலாம், அடியில் எடுத்த பிறவிகளை எண்ண முடியாது என்று சொல்கின்றார்கள். என்ன ஆன்மாக்கள் வந்து எல்லாம் சிவன் செயல் என்ற ஒரு பக்குவ நிலைக்கு வரும்போதுதான் அது வினை செய்யாம சிவபுண்ணியங்களா செய்யும். நான் செய்கிறேன்னு உணர்வோட எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது வினைதான், அதுக்கு பிறப்பு உண்டு. ஏன்னா உண்மையில ஆன்மா தானா செய்யலையே, அவன் செய்வித்து தானே செய்து. ஆகவே அவன் செய்விக்கின்றான் என்ற ஒரு உண்மையை உணர்ந்த வரைக்கும் வினைகள் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆக வினைகள், வினைகள் என்றாலே அதை வெறுத்து ஒதுக்குதல் என்பது பெரிய ஞானிகளுடைய நிலைக்கு அது சரிதான். ஆனா நாம வந்து, நாம படிமுறையில இன்னும் வளர்ந்து பக்குவப்பட்டு முத்தியடைய வேண்டிய நிலையில இருக்கிறோம். ஆகவே வினைகளை நம்ம அடியோடு ஒதுக்காமல் தீவினைகளை ஒதுக்கி நல்வினைகளையும் நம்ம சிவபெருமானிடத்திலே, நல்வினைகளை மட்டும் செய்து அதையும் சிவபெருமானிடத்திலே சமர்ப்பித்து பழகி அடியார்களோடு இணக்கம் கொண்டு அப்படி படிப்படியாக முன்னேறி விடலாம். ஆகவே அதனாலதான் காரைக்கிழமையாலே சொல்லும் போது என்ன வேண்டும் சுவாமி கேட்கின்றார். கைலாயத்தில் வைத்து இல்லையா, பிறவாமை வேண்டும் என்று சொன்னவர் இல்லையா, ஒருவேளை பிறப்பு உண்டுன்னு சுவாமி சொல்லிட்டார்னா அதுக்கும் சேர்த்தே சொல்லிட்டார், மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும். சுவாமியை மறவாமல் வாழ்ந்தால் அந்த பிறப்பே இறுதி பிறப்பாயிரும், அதுக்கு மேல பிறப்பு வராது. ஆகையினாலே கூடுமான வரைக்கும் நம்ம சுவாமியை நினைத்து நினைத்து வாழ்ந்து பழகினால் நாமும் அந்த நிலைக்கு படிப்படியாக உயரலாம். ஆகையினாலே அந்த வினைகள் வந்து நல்லபடியான வினைகள், இன்னும் நல்ல சிறப்பாக சைவநெறியிலே வாழ்வதற்கேற்ற பிறவிகள், மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று அப்பர் பெருமானும் அந்த தில்லை தரிசனத்தினுடைய அந்த அனுபவ நிகழ்ச்சியிலே அத்துணை அற்புதமாக பாடியிருக்கின்றார்கள். ஆகையினாலே குருலிங்க சங்கமம் என்று வழிபட்டு வாழக்கூடிய அருமையான பிறவிகள் இருக்குமே, ஆனால் அந்த பிறவிகளை வரவேற்கக்கூடிய நிலையில தான் நாம இருக்கிறோம். ஏன்னா படிமுறையில் தான் நாம வீடு வேற்றுக்கு செல்ல முடியும். ஆகையினாலே அந்த மரமுறையிலே பார்த்தால் ஏழு வகை பிறவிகள், ஏழு வகை பிறவிகள் எவை? உண்மையில பிறவிகளின் எண்ணிக்கை ஏழுன்னு சொல்லல, அது நிறைய இருக்கு பார்த்தோம். வகைகள் ஏழு, தாவரங்கள், நீர் வாழ்வன, ஊர்வன, பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் என்று பிறவிகள் ஏழு வகை. இந்த ஒவ்வொரு வகை பிறவியிலையும் யோனி பேதங்கள் இருக்கின்றன, கரு பேதங்கள் இருக்கின்றன. இப்ப ஒரு தாவரம் மாதிரி இன்னொரு தாவரம் இல்லை, வகைகள் பல இருக்கின்றன. மரம்னு தாவரம்னு எடுத்துக்கிட்டா மரங்கள், செடிகள், கொடிகள்னு வகை. மரங்களுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டா தென்னை மரம், மாமரம், புளிய மரம், பாக்கு மரம், இப்படி வகை. ஒரு தென்னை மரம்னு எடுத்துக்கிட்டாலே அதுலேயே பல வகை இல்லைங்களா, அப்படி ஒவ்வொன்றையும் வகைகள், வகைகளுக்குள்ள வகைகள்னு விரிந்து போய்கொண்டே இருக்குது. அதே மாதிரிதான் விலங்குகள் எடுத்துக்கிட்டாலும், நீர் வாழ்வன, ஊர்வன, இப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொன்றையும் வகை, வகைக்குள்ள வகைன்னு போகுது. அப்ப இந்த வகைகள்லாம், வகைகள் இவ்வளவு வகை வகையாக இருப்பதற்கு என்ன காரணம்னா எல்லாம் வினைக்கு ஈடாக வந்த பிறவிகள். அப்ப வினைகளின் வகைகளும் இவ்வளவு வகைகள் இருக்குதுன்னு அர்த்தம், வினைக்கு ஈடாகத்தானே வருகின்றது. எறும்புன்னு எடுத்துக்கிட்டா அந்த எறும்புலையும் எத்தனை வகை, அப்போ என்ன அப்படின்னா, அப்போ அந்த வினைகளுடைய தன்மைகள் பாருங்க, அதனுடைய வேறுபாடுகள். ஏ அப்போ அப்போ வினை என்பதற்கு நம்ம எவ்வளவு அஞ்ச வேண்டும் இல்லையா. முதல்ல தீவினைக்கு அஞ்சக்கூடிய பண்பு வேண்டும் தான் வள்ளுவ பெருந்தகை தீவினை அச்சம் என்றே ஒரு அதிகாரம் வைத்தார். தீவினைகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தீவினை அச்சம் அதிகாரம் வைத்தார். ஆனா அருள்நிலைக்கு உயர்ந்து விட்டோம் என்று சொன்னால் தீவினைக்கு அஞ்சுவது போல பசு புண்ணியமாக நல்வினைக்கும் அச்சம் ஏற்பட்டுவிடும். புண்ணியம்தான் செய்யணும், ஆனா திருவருளை மறவாமல் செய்யணும். திருவருள் கூட்டி வைக்காவிட்டால் நமக்கு இந்த வாழ்க்கையே இல்லை. அப்ப நாம எப்படி புண்ணியம் செய்ய முடியும்? புண்ணியத்தை செய்வதற்கு நாம யாரு? நம்மையும் ஒரு கருவியாக கொண்டு திருவருள் செய்கிறது என்ற உணர்ச்சியோடு செய்தால் அது சிவ புண்ணியமாகும். அப்படி செய்யாத புண்ணியத்தையும் கண்டு அந்த புண்ணியமும் அஞ்சத்தக்கது என்று மணிவாசக பெருமான் சொல்கின்றார். கரங்கோலை போல்வதோர் காய பிறப்போடு இறப்பெண்ணும் என்று சொல்கின்றார். கரங்கோலை சுற்றி கொண்டே இருப்பது போல பிறப்பு இறப்பு சுற்றி கொண்டே வருகிறது. அதுக்கு நல்வினை தீவினை மட்டும் காரணம் இல்ல, சிவபெருமான் திருவருளை மறந்து வெறும் பசு புண்ணியமாக செய்யக்கூடிய நல்வினையும் அது காரணம் தான். அதான் அறம்பாவம் என்னும் அச்சம் என்று சொல்வார்கள். அறம்பாவம் ரெண்டுமே அஞ்சத்தக்கவை என்று சொல்லியிருப்பார்கள் திருவாசகத்தில். இருவினையின் போக்குவரவு புரிய சிவஞான போதம் இல்லைங்களா, இருள் சேர் இருவினை வள்ளுவர் பிறந்தகை சொன்னார். அதனால அந்த நல்வினை தீவினை இரண்டும் இப்படி வகை வகையா இருப்பதனாலதான் பிறவிகளும் அந்த பிறவி பேதங்களும் அத்தனை வகை வகையா இருக்கு. வினைகள்னு அத்தனை வகை இல்லைங்களா. ஏன் சிந்திச்சு பார்க்கும்போது ஏன் ஒரு உயிர் எறும்பு பிறவி கொடுக்கிறாரு, பல பல உயிர்களுக்கு எறும்பு பிறவி கொடுக்கிறாரு, அதுல சில உயிர்கள் ஒரு வகையான எறும்புகளாக பிறக்கின்றன, வேற உயிர்கள் அது வேற வகை இல்லைங்களா. கட்டெரும்புங்கிறோம், அதுல சித்தெரும்புங்கிறோம், அதுல கடி எறும்பு, கடிக்காத எறும்பு, பிள்ளையார் எறும்பு அது கடிக்காதுங்கிறாங்க. இப்படி எத்தனை வகை பாருங்க. அதுக்குள்ள இன்னும் அறிவியல் ஆய்வாளர்கள் ஆய்ந்து, விலங்கியல் துறையை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஆய்ந்து எத்தனையோ நுண்ணுயிர்கள் இருப்பதையும் கண்டறிந்து சொல்கின்றார்கள். அப்ப நுண்ணுயிரியாக பிறக்கணும்னா அதுக்கு ஏத்த வினை, அதுக்கு ஒரு வினைதான காரணம். இப்படி அப்ப வினைகளின் வகைகள் எப்படி இருக்கு பாருங்க. வினைகளுக்கு நம்ம எவ்வளவு அஞ்ச வேண்டும். இத்தனை பிறவி பேதங்களிலும் தப்பி மானுட பிறவிக்கு வருவது அதுவே கடலை கையால் நீந்தக்கூடிய காரியம். நான் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சொன்னார், அவ்வளவு அற்புதமா சொன்னார். ஆக அது சொன்னாலும் அதுல மட்டும் நிறைவில்லை. மானுடராக வாழ்ந்து நெறி தவறி வாழ்ந்தார் என்ன பிரயோஜனம்? அதுலயும் ஒடுக்க நெறியோடு வாழ்வதோடு மட்டுமல்லாமல் நான்மறை பயிலா நாட்டில் விரைவுதல் ஒளிந்து, நான்மறைகள் பயிலப்படக்கூடிய நம்முடைய பாரத தேசத்தில் தோன்றுதல், பாரத தேசத்திலும் நால்வர் தமிழ் ஒழிக்கின்ற தமிழகத்தில் தோன்றுதல், தோன்றி சித்தாந்த சைவத்தை சாருதல், சார்ந்தாலும் நமக்கு நாம் பெறுகின்ற இன்பங்களைக் கண்டு மையல் கொள்ளுதலும் துன்பத்தை கண்டு வெறுத்து சிவநெறியை விட்டுவிடுதலும் இந்த ரெண்டுமே இல்லாமல் வாழ்விடும் மையலுக்குள் அகப்பட்டு சிவநெறியும் அப்பனாலும் சிவநெறி மறந்துடும் இல்லையா. நம்ம வாழ்க்கையில நமக்கு இல்லாததான் நம்ம இன்னும் சாமி கும்பிட்டு என்ன பண்ண போறோங்கிற அளவுக்கு அந்த வாழ்க்கை வளமான வாழ்க்கை மையலை ஏற்படுத்தி கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்படுத்தணும்னு கட்டாயம் இல்ல, வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி வறுமை நமக்கே வரங்க வாழ்க்கையில எவ்வளவோ வளங்களை சுவாமி கொடுக்கல, இவரை போட்டு நான் கும்பிட்டு என்ன பண்ண போறோம்னு அந்த வறுமையாம் சிறுமையிலையும் தப்பி வாழ்வனும் மையலையும் தப்பி வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயஞ்சாரும் ஊழ்வரல் அரிது சால அரிது சால சால அரிது ஐவரை அகத்தே வைத்தீர் அவர்களே வலியர் சால அப்பர் பெருமான். ஐவரை அகத்தே வைத்தீர் ஐம்புரிகள் அவர்களே வலியர் சால அவர்களே சால வலியர் வலியர் சாலன்னு வைத்தாங்க இல்லையா. அதே ஒரு சொல்லாசி அருணந்தி சிவாச்சாரியாரும் பின்பற்றி தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயஞ்சாரும் ஊழ்வரல் அரிது சால சால அரிது மிக அரிது மானுடராக பிற அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிதுங்கும் போது அதுலேயும் சித்தாந்த சைவத்தை சாருகின்ற ஒரு வாய்ப்பு சார்ந்து அதிலே சரியை கிரிய யோகங்கள் திருக்கோயில் வழிபாடு திருமுறை பாராயண சாத்திர சிந்தனைன்னு பெறுவது எவ்வளவு பெரிய ஒரு அரிய ஒரு வாய்ப்பு. இதை நாம் பெற்றதோடு நம்முடைய பிள்ளைகளும் பெற வேண்டும், நம்முடைய தலைமுறைகள் எல்லாம் பெற வேண்டும், நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் இதை பெறணும்னு நினைக்கணும். ஏன்னா சுவாமி வந்து அவரோட சிந்தனையோடு நம்ம சிந்தனை ஒத்து போகும்போதுதான் நம்ம விரைவில் அவரை அடையலாம். அவர் என்ன நம்ம எல்லாம் யாரு இவங்கெல்லாம் யாரோ இந்த உயிர்கள்லாம் நினைச்சாருன்னா நமக்கு இந்த பிறவியே அவர் கொடுத்துருக்க முடியாது இல்லையா. நம்முடைய இந்த சிவமாம் பெருந்தன்மையை நம்முடைய எண் குணங்களை இந்த உயிர்களும் பெற்று திகழ வேண்டும் என்று அவர் திருவுள்ளம் பற்றினார். ஒன்றையும் அறியமாட்டாது கிடக்கின்ற உயிர்கள் கேவல நிலைனா எப்படிப்பட்டது. இன்னைக்கு புழுவாகவும் பூச்சியாகவும் இருக்கிற நிலையை விடவும் தாழ்ந்தது தானே. புழு பூச்சினா கூட அந்த பிறவிக்கு ஏத்த அளவுக்கு கொஞ்சமாவது அறிவு விளங்கும், கேவல நிலையில அந்த அறிவும் விளங்காத அறிவு இருந்தும் இல்லாத ஒரு நிலை அல்லவா. அப்போ அப்படிப்பட்ட உயிர்களை இன்னைக்கு வந்து மானிட பிறவி கொடுத்து சைவ நூல்களை சிந்திக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்னா அதுக்கு கருணையை அவருடைய பரங்கருணையை தவிர வேற எதுவும் காரணம் இல்லை. ஆகையினாலே அதுபோல இந்த பெருவாளை எல்லாரும் பெறணும்னு நினைச்சாங்க. அதான் இங்க அன்பர்கள் எல்லாம் இது போன்ற வகுப்புகளை ஏற்படுத்தி அடியேனும் இதை சிந்திக்க வேண்டும் முதல்ல இல்லையா. எந்த நேரமும் இதை சிந்திச்சுட்டா இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வகுப்புன்னு வரும்போதுதான் அல்லது மேலிழந்த வரையா சிந்திச்சுட்டு போயிருவோம். இந்த மாதிரி ஒரு வகுப்பு இதனை ஆர்வலர்கள் வருகின்றார்கள், அடியார்கள் வருகின்றார்கள், அவர்களெல்லாம் இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் போது இன்னும் நல்லா இதை ஆழ்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. ஆகையினாலே அந்த ஒரு பெரும் பாக்கியம் இத்தனை பிறவிகளையும் தப்பி பாருங்க. ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு யோனி பேதங்கள் பாருங்க. தாவரங்கள் 19, ஊர்வன 15, தேவர்கள் 11, நீர் உறைவன பறவைகள் 4 மிருகங்கள் இவை ஒவ்வொன்றுக்கும் 10, 10, 10, மானுடர் 9. இங்க 10, 9, 11 சொல்லுதான் லட்சங்கள்ல லட்சங்கள்ல சொல்றது. பெரிய நம்மளும் பேசணும் இல்லையா, அந்த இடத்த 50 ரூபாய்க்கு முடிச்சுட்டாங்க அப்படின் சிறுவர்கள் கேட்டா ஏதோ 50 ரூபாய் தான் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அது 50,000 50 லட்சமாங்கிறது அவர் பெரியவர்களுக்கு தான் தெரியும். அத மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் லட்சங்கள்ல சொல்லியிருக்கிறது யோனி பேதங்கள். ஆக இப்படி 7 பிறவிகளுக்கும் இப்படி யோனி பேதங்கள் சொல்றாங்களே இதெல்லாம் இத்தனை லட்சத்தையும் கூட்டுனா மொத்தம் எத்தனை லட்சம் கிடைக்குது, 84 லட்சம் 84,100,000 யோனி பேதங்கள் உள்ளன. 4 பிறப்புகளிலே தோன்றக்கூடிய 7 வகையான பிறவிகளுக்கும் சேர்த்து மொத்தம் யோனி பேதங்கள் 84,100,000. அதைத்தான் ஞானசமுத்திர தேவாரத்திலையும் அப்போது பார்த்தோம். உரை சேரும் 84,100,000 யோனி பேதம் என்று ஞானசம்பந்த பெருமானும் அருள் செய்திருக்கின்றார். இங்கும் அதே போலவே சொல்லியிருக்கின்றார். இங்க சைவ சமயத்துல நம்பிக்கை வைப்பவனுக்கு தானே சிவபெருமான் கடவுள் இல்லையா. எந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சிவபெருமான் தான் கடவுளா அப்படின்னா, எந்த நாட்டில் இருக்கிற யார் ஒருத்தனா இருந்தாலும் இல்லையா அவர்கள் எல்லாம் இந்த 84 யோனி பேதங்களுக்குள்ளதான் அடங்கி ஆகணும். இதை கடந்த எந்த உயிரும் கிடையாது. மனிதர்கள் மட்டுமல்ல நுண்ணுயிர்களா இருந்தாலும் சரிதான், எல்லாம் வந்து 84,100,000 யோனி பேதங்களுக்குள்ளதான் அடங்கி ஆகணும். இதனால எல்லா உயிர்களுக்கும் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லிட்டார். அதனால சிவபெருமானையே நினைக்காமல், வெளிநாட்டதான் அப்படின்னு இல்ல, இங்கேயும் கூட சிவபெருமானே நினைக்காமல் ஒருத்தர் வாழ்ந்தா வாழ்ந்ததுதான், அயல்நாட்டு இருந்து கொண்டு நினைத்தும் வாழலாம். இப்ப அதெல்லாம் நம்ம சொல்ல முடியல இல்லைங்களா? அயல் நாட்டுல இருந்தா நினைக்க மாட்டாங்க, இங்க நினைப்பதற்கு வாய்ப்பு அதிகம், அங்க வாய்ப்பு குறைவுன்னு சொல்லலாம். ஆனா வாய்ப்பு குறைவா இருந்தாலும் அந்த குறைந்த வாய்ப்புலயும் அங்க சிலர் நினைக்கலாம், அதிக வாய்ப்புகளை பெற்றிருந்தும் இங்க நினைக்காமல் இருக்கலாம் இல்லையா? எங்க இருந்தாலும் சரி, இந்த சிவசிந்தனை என்பது இருந்தால் உயிருக்கு உயிராக இருக்கின்ற சிவபெருமான் படிப்படியாக தன்னை உணர்த்துவார், அந்த உயிரை உய்விப்பார் என்பதுதான் உண்மை. ஆக இந்த பிறவி பேதங்கள், நால்வகை தோற்றங்கள், யோனி பேதங்களை சொன்ன பாடலை பார்த்தோம். ஆக இனி அடுத்த இதோடு சகலாவத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைவாகிவிட்டன. இனி சுத்தாவத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல், அதிலே இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தியநிபாதம் என்ற மிகச்சிறந்த, எப்போ இந்த இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தியநிபாதம் ஏற்படுதோ அப்பந்தான் முத்தி. அதான் அருமையாக சொன்னார்கள். ஒரு நாலு பேர் நாலஞ்சு பேர் நண்பர்களாக பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சொன்னார், ஒரு ஜோதிடர் சொன்னார், இந்த மாதிரி ராசியில இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த உயிர் பிறந்திருக்குன்னா அதுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொன்னார் என்று ஒருவர் குறிப்பிட்டார். அதுக்கு சித்தாந்த அடிப்படையெல்லாம் தெரியாது, அவர் பொதுவாக தான் கேட்ட செய்தியை சொன்னார். இப்ப சித்தாந்த அடிப்படையுடைய இன்னொரு நண்பர் அவர் அருமையாக கருத்தை குறிப்பிட்டார், கேட்கறதுக்கே மகிழ்ச்சியா இருந்தது இல்லையா? இந்த மாதிரி உரிய இடங்கள்ல அந்த சித்தாந்த நோக்கோடு நம்ம பேசணும், அதுதானே கற்ற கல்வியின் பயன். அருமையா சொன்னார். இப்படின்னா சும்மா ராசி நட்சத்திரம் மட்டும் சொல்லிட்டு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. எப்போ இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தியநிபாதம் ஏற்படுதோ அப்பந்தான் மறுபிறவி கிடையாது என்று அருமையாக விளக்கம் கொடுத்தார். அதுதான் நம்ம சித்தாந்த நெறி இல்லைங்களா? இருவினை ஒப்பு வரவில்லை என்றால் இந்த உலகத்துல பற்று இருக்குன்னு அர்த்தம். உலகத்துல பற்று இருக்கவனுக்கு உலகத்தை தான் அவருக்கு திரும்ப உணர்த்துவான். பற்ற உலகத்து மேல வச்சுட்டு இருக்கவனுக்கு போய் இல்ல இல்ல நீ என்னையே உணர்ந்து கொள்ளு வலிந்து வலுக்கட்டாயமாக என்ன செய்ய மாட்டார், சிவப்பேரு கொடுக்க மாட்டார். அதை கட்டாயப்படுத்தி கொடுக்கக்கூடிய பேரு அல்ல இல்லையா? லைப்ரரியில போய் ஒருத்தனை கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு நாலு புத்தகத்தை கொடுத்து படிச்சுதான் ஆகணும்னு சொன்னா முடியுமா? அது ஆர்வம் உள்ளவர் தான் செய்ய முடியும். உலக பணிகளே இப்படி இருக்கு. அதான் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயினார். உலக போகத்தை வேண்டினால் அது பிறவி எடுத்து தான் அனுபவிக்க முடியும், அப்ப பிறவியை தான் கொடுப்பார். அதனால இருவினை ஒப்பு எப்போ வருதோ இன்பம் துன்பம் ரெண்டையும் சமமா கருதுதான், ரெண்டுமே எனக்கு வேண்டான்னு நினைக்கிறான். அப்ப இருவினை ஒப்பு வந்தவன் அவனுக்கு தான் ஆணவமல சக்தி நன்றாக கெட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அவனுக்கு தான் திருவருள் வீழ்ச்சி நன்றாக ஏற்பட்டுள்ளது என்று சொல்லலாம்.